இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபத்தோடு காத்திருக்கிறவர்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயற்கையும் செயற்கையும், நேச்சர் அண்ட் ஆர்டிஃபிஷியல். நாம் தொடர்ச்சியாக இயற்கை குறித்து தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயற்கையுடைய காரியங்களை குறித்தும் செயற்கையுடைய காரியங்களை குறித்தும் நாம் படிக்கப் போகின்றோம். வாசிக்கலாம் யாத்திராகமம் 20:11. கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு வழி உறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் இந்த இயற்கையான உலகத்தை 6 நாட்களில் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது வானத்தையும் பூமியையும் நீர் நிலங்களையும் செடிகளையும் மரங்களையும் மனிதர்களையும் ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இயற்கையான உலகத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர், தேவன், இறைவன், கடவுள் என்று நாம் சொல்லலாம். அப்படி என்றால் அந்த இயற்கையான உலகம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகம் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சுத்தமான பழங்கள் இருந்தது, ஆரோக்கியமான சூழல் இருந்தது, ஆரோக்கியமான காற்று இருந்தது, ஆரோக்கியமான நீர் இருந்தது, ஆரோக்கியமான விலங்குகள், மிருகங்கள் மற்றும் பறவைகள் இருந்தது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயற்கையான உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் ஆதாமுடைய கரத்தில் அதை கொடுத்து இதை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆகையால் ஆதாமை பார்த்து நீர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படியென்றால் ஆதாம் புசித்த அந்த உணவுகள் பழங்கள் இயற்கையானதாக இருந்தது, உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தது. ஆதாம் ஏவால் வாழ்ந்த அந்த காற்று சுத்தமான காற்றாக இருந்தது. அங்கே விழப்பட்ட நீர்த்துளிகள் சுத்தமான நீர்த்துளிகளாக இருந்தது, ஆரோக்கியமான நீர்களாக இருந்தது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுத்திருந்தார். அதாவது அவர்கள் மரணத்தை காணாதவர்களாக வாழக்கூடிய ஒரு காரியத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த இயற்கையான உலகத்தில் எது இல்லை என்று கேட்பீர்கள் என்றால் மரணம் இல்லை. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் நித்தியத்திற்கென்று சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் செயற்கை உலகம் எப்பொழுது உருவானது, செயற்கை உலகம் எப்படி வந்தது, செயற்கை உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நாம் கேட்போம் என்றால் இந்த செயற்கை உலகத்திலே மாசுபட்ட நீர் இருக்கிறது, அதாவது சுத்தமில்லாத தண்ணீர் இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பலவிதமான ஃபேக்டரிகளில் அவர்கள் விடக்கூடிய அந்த நீர் அசுத்தமான நீர் நதியிலே கலப்பதினால் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஆரோக்கியமற்ற உணவு இந்த செயற்கை உலகத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று பார்க்கும் பொழுது பிறரை நேசித்த மனிதன் என்று தன்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்ததின் நிமித்தமாக, பணத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்ததின் நிமித்தமாக அவன் ஆரோக்கியமற்ற உணவை பிறருக்கு கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செயற்கை உலகத்தில் வேறென்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உயிரை கொல்லும் நோய்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எங்கு பார்த்தாலும் உயிரை கொல்லும் நோய்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் நேர்மை இல்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். முன்பு அழகாயிருந்த மிருகங்கள் இன்று தீங்கு விளைவிக்கும் விலங்குகளாக மாறினதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக இயற்கையோடு அழகோடு படைக்கப்பட்ட மனிதன் அவனுடைய பிறப்பு எப்படி மாறிவிட்டது என்று பார்க்கும் பொழுது சிலர் பிறக்கும் பொழுதே பலவிதமான குறைபாடுகளோடு பிறக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செயற்கை உலகம் இதைத்தான் இந்த உலகத்திற்கு தந்தது என்று பார்க்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நாம் கேட்போம் என்றால் வாசிக்கலாம் 1 யோவான் 2:15-17 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்கே தேவன் மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகம் செயற்கை உலகமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. ஆகையால் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடியவைகளையும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் என்று நாம் கேட்கும் பொழுது 16 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே கர்த்தர் நமக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகம் செயற்கை உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது, அது மாறிவிட்டது. இந்த உலகத்தில் இச்சைகள் இருக்கின்றது, இந்த உலகத்தில் ஜீவனத்தின் பெருமை இருக்கின்றது, இந்த உலகத்தில் பாவம் இருக்கின்றது, அசுத்தம் இருக்கின்றது. ஆகையால் இந்த உலகத்தை நீங்கள் சிநேகிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் 17 வாசிக்கும் பொழுது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலை நிறுத்தப்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இச்சை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த செயற்கை தன்மைகள் ஒரு நாள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். அதாவது இந்த இயற்கையான உலகம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் முதல் வசனம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே யோவான் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே ஒளிந்து போகக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தின் இச்சைகள் ஒளிந்து போகும். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்று பார்க்கும் பொழுது, இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த செயற்கையான உலகத்தை உருவாக்கினவன் யார்? எல்லோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதில் சாத்தான் என்று நீங்கள் சொல்வீர்கள். அது ஒரு புறம் இருந்தாலும், இதற்கு மூல காரணம் சாத்தானாக இருந்தாலும், இதை செயலுக்கு கொண்டு வந்தவன், இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவன் யார் என்று பார்க்கும் பொழுது மனிதன், ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சாத்தான் தூண்டினான், அதை நடப்பித்தது மனிதன் என்று பார்க்கிறோம். ஏன் மனிதன் இதற்கு காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது 3 காரணங்கள் இருக்கின்றது. முதல் காரணம், மனிதன் தான் தேவனாக வேண்டும் என்று நினைத்தான். முதல் தான் தேவனாக வேண்டும் என்று நினைத்தது யார் என்று பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட லூசிஃபர் என்று அழைக்கப்படும் சாத்தான், அல்லது சாத்தான் என்று அழைக்கப்படும் லூசிஃபர் என்று நாம் வாசிக்கிறோம். அவன்தான், நான் தேவனுக்கு இணையாக வேண்டும், தேவனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று முதலில் அவன் பாவம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆகையால் செயற்கை இந்த உலகத்திற்கு வந்ததற்கு முதல் காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது சாத்தான், அவன் பரலோகத்திலே பாவத்தை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியில், இயற்கையாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில் பாவம் வந்ததுக்கு யார் காரணம் என்று நாம் கேட்போம் என்றால், சாத்தான் அவன் ஒரு துவக்க புள்ளியாக இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஆதாம் ஏவாள் என்று பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன் ஆதியாகம் 3:5-6 சரியாக நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கே சாத்தான் ஏவாளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நாம் வாசிக்கும் பொழுது அது சொல்கின்றது, இந்த கனியை நீ பறித்து சாப்பிடு, ஏவாளே இந்த கனியை நீ புசி சாப்பிடு, இதை நீ சாப்பிடும் நாளிலே உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு என்ன நடக்கும் என்றால், நீ நன்மை தீமை என்ன என்று அறிந்து கொள்வாய், நீ தேவர்களைப் போல மாறுவாய், தேவர்களைப் போல இருப்பாய். அதாவது நீ இறைவனாய் மாறுவாய், கடவுளைப் போல மாறுவாய், தேவனைப் போல மாறுவாய் என்று சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காரியம் நம்மிடம் சொல்லப்பட்டால் நாம் என்ன நினைத்திருப்போம்? நான் தேவனைப் போல மாறுகின்றதா? அன்றி ஏவாள் இதை கேட்ட பொழுது, என்னுடைய கண்கள் திறக்கப்படுமா, நான் தேவனைப் போல மாறுவேனா, அவளுக்குள் ஒரு ஆசை வந்துவிட்டது, அவளுக்குள் ஒரு தூண்டுதல் வந்துவிட்டது, இதை நான் புசித்து பார்க்கலாமே என்னதான் ஆகும் என்று. அப்பொழுதுதான் ஏவாள் தான் தேவனைப் போல மாற வேண்டும் என்று நினைத்ததை பார்க்கிறோம். 6 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்பொழுது புரிகின்றதா பிரியமானவர்களே, எப்படி ஆதாமும் ஏவாளும் இந்த செயற்கை உலகத்தில் பாவம் வருவதற்கு அவர்கள் இந்த செயற்கை உலகத்தை உருவாக்கினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் இயற்கையாய் படைத்த இந்த உலகத்தை அவர்கள் செயற்கை உலகமாக மாறிவிட்டார்கள், அல்லது மாற்றிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே சாத்தான் சொல்கின்றான், இதை புசித்தால் நீ தேவனைப் போல மாறுவாய் என்று சொன்ன மாத்திரத்திலே ஏவாள் அதை புசித்தாள் என்று பார்க்கிறோம். இன்று மனிதர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக நேரங்களில் நாம் தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அநேக நேரங்களில் நம்மிடத்தில் ஒரு வல்லமைகள் இருக்க வேண்டும், அசாதாரணமான வல்லமைகள் இருக்க வேண்டும், அதாவது சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வல்லமைகள் நம்முடைய கைகளில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அநேக நேரங்களில் மற்ற படங்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களைப் போல நாமும் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளிடமிருந்து வந்தது. இதற்கு காரணம் யார்? சாத்தான் தான் காரணம் என்று பார்க்கிறோம். இன்று நீங்கள் உங்களை பெரியவர்கள் என்று நினைத்திருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் தேவன் என்று நினைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அறிவாளி, நான் புத்திசாலி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு செயற்கை உலகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது காரணம், இந்த செயற்கை ஏன் மனிதன் உருவாக்கினான் என்று நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவது காரணம், மனிதன் தேவனை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அவன் தன்னை அல்லது பிற தெய்வங்களை அவன் தேர்ந்தெடுத்தான் என்று நாம் பார்க்க முடியும். இதற்கு உதாரணமாக யாத்ராகமும் 32 நாம் வாசிக்கும் பொழுது, மோசே அங்கே 10 கற்பனைகளை பெற்று வர அவர் அங்கே சீனாய் மலைக்கு சென்ற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அவர் பெற்று கீழே இறங்கி வருவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் இது. இதை நான் வாசிக்கின்றேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்னை சமர்ப்பித்தது அறியும், ஆதலால் எங்கள் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர்கள் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கின்ற பொன்னாணிகளையும் கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னினிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பங்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பிரியமானவர்களே, இதை நாம் பார்க்கும் பொழுது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சொந்த தெய்வத்தை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். இதுதான் என்னுடைய தெய்வம், இதுதான் என்னுடைய கடவுள், இந்த கடவுள் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது, அங்கே கொண்டு வந்தது என்று தன்னுடைய சொந்த கடவுளை அவர்கள் தேட ஆரம்பித்தது. நிமித்தமாக அங்கே என்ன உருவானது என்று பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு பொன் கன்று குட்டி உருவானதை பார்க்கிறோம். இன்றும் அநேக இடங்களில் பொன் கன்று குட்டியை வைத்து அவர்கள் சிலை வணக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். அநேக இடங்களில் கற்களை உருவாக்கி தெய்வங்களாக கொண்டாடக்கூடியதை பார்க்கிறோம். இந்த முறை எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது, இங்கே நாம் வாசித்தோம் யாத்ராகம் 32 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று நாம் கேட்போம் என்றால், அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் பின்பற்றின அந்த சிற்பங்களை தனக்கும் ஒரு தெய்வம் வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று உங்களுடைய தெய்வன் யார், உங்களை சிருஷ்டித்தவர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அநேக நேரங்களில் உண்மையான தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாம் மற்ற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதாவது மற்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எதெல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கின்றதோ அவைகளெல்லாம் நம்முடைய தெய்வங்களாக மாறுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னுடைய தெய்வத்தை அவன் தேட ஆரம்பித்தானோ, எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்தமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தானோ, அவன் அநேக பாவங்களை செய்தவனாக காணப்பட்டான் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது காரணம், ஏன் மனிதன் இந்த செயற்கை உலகத்தை உருவாவதற்கு காரணமானான் என்று பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய சொந்த வழியிலே நடக்க ஆரம்பித்தான், அதாவது சொந்த சிந்தனையில் சொந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான் என்று பார்க்கின்றோம். அவன் இரண்டாவதாக தனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தான். மூன்றாவது, தன்னுடைய சொந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தான் என்று பார்க்கின்றோம். அதற்கு உதாரணமாகத்தான் நாம் ஆதியாக 3 வாசித்த வண்ணமாக 6 அந்த ஏவாள் கனியை பறித்து அது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று தனக்குள்ளே அவள் பேசிக்கொண்டு தன்னுடைய சொந்த ஒரு காரியத்தை அவள் தேர்வு செய்து அதை புசித்தாள் என்று பார்க்கிறோம். இன்று மனிதர்களாகிய நாமும் அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த பாதையிலே செல்வதனால் இந்த செயற்கை உலகத்திலே அநேக பாவங்கள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் வாசிக்கின்றேன் நீதிமொழிகள் 3:4 வாசிக்கும் பொழுது, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், நாம் தொடர்ந்து இரண்டு வசனங்களை முன்பதாக வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய கற்பனைகளை நீ கைக்கொள்ளு, அவைதான் உனக்கு தீர்க்காசியை தரும், சமாதானத்தை தரும், நீடித்த நாட்களை தரும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நான்காம் வசனத்துல, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு நட்புத்தியையும் பெறுவாய். நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதனால் மாத்திரமே நமக்கு மனதுடைய பார்வையிலிருந்து தயை கிடைக்கும் என்று வேதம் சொல்கின்றது. ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், சுய புத்தியின் மேல் நீ சாய வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் சுய புத்தியினால் சாய்வதனால் இந்த உலகத்திலே பாவம் வந்தது, செயற்கையான உலகத்தில் அநேக காரியங்கள் வந்தது என்று பார்க்கின்றோம். இன்று நம்மை நாம சிந்தித்து பார்ப்போம், இயற்கையா சிருஷ்டித்த இந்த இயற்கை உலகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாமும் மற்றவர்களைப் போல செயற்கையான காரியங்களை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறோமா? பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அறியாமையினால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது, அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் தவிர்த்து விடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நான் புதிய உலகத்தை சிருஷ்டிக்க போகிறேன், அந்த உலகத்துல நீயும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆகையால் என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு உங்கள் ஜீவனை கொடுக்கின்றீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் புதிய மனிதனாய் வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.